சிவானந்த லகரியில் 33 ஸ்லோகங்களுடைய அர்த்தம் பார்த்தோம். இப்போது 34வது ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்க்கலாம். இந்த 33வது ஸ்லோகத்தில், ஹே பரமேஸ்வரா, உன்னுடைய பூஜை பண்ணுறேன், நமஸ்காரம் பண்ணுறேன், ஸ்தோத்திரம் பண்ணுறேன், உன்னுடைய கதையை கேட்குறேன், பிரதட்சிணம் பண்ணுறேன், உன்னை தரிசனம் பண்ணுறேன், இது தவிர முக்தின்னு ஏதாவது இருக்கா, எனக்கு ஒன்றும் தெரியல அப்படின்னு சொல்லார். அதாவது அந்த பகவானுடைய தியானத்தினாலேயே அந்த முக்தி அடையப்பெறும், உலக விஷயங்கள் இருக்கிற பாசம் விலகி பகவானிடத்தில் பாசம் ஏற்பட்டால், அது தவிர தனியாக முக்திங்கிறது அதை அவர் பார்த்துக்கிட்டோம். இப்போவே இந்த உடம்பு இதில் மாட்டின்ட்டுருக்கிற அந்த ஜீவாத்மா அதை ஒரு கட்டாக நினைக்காமல் அதுலேருந்து விடுபட்டு அந்த பரமாத்மாவுடைய தியானத்திலேயே மூழ்கி இருக்க முடியும்னா, இந்த உடம்பு பண்ணக்கூடிய ஹிம்சைகளான காமக்ரோதாதிகள்லேருந்து விடுபட்டால் இதுக்கு மேலே முக்தின்னு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லார். அடுத்த சில ஸ்லோகங்களில் அந்த பகவானுடைய கல்யாண குணங்களை நினச்சி பார்க்குறார். அந்த குணங்களை தியானம் பண்ணி பண்ணி இப்போது பூஜை ஸ்தோத்திரத்தினால எந்த ஒரு அனுபவம் கிடைச்சதோ அதை ஸ்திரப்படுத்திக்கிறதுக்காக அந்த பகவானுடைய குணங்கள்னா சாதாரண குணங்கள் இல்லை, ரொம்ப ஈஸ்வர குணங்கள், அதெல்லாம் நினச்சி பார்த்து அந்த மாதிரி எத் பாவம் தத் பவத்தின்னு அந்த மாதிரி தியானத்தினால அந்த ஈஸ்வர தன்மை தானும் அடைய முடியும் அப்படிங்கிற மாதிரி குணங்களெல்லாம் நினச்சி பார்க்குறார். அடுத்த ஸ்லோகத்தில், கிம் ப்ரூமஹ தபசாஹசம் பசுபதே கஸ்யாஸ்தி சம்போ பவத்தைரியம் ச ஈதிருஷமாத்மனஸ்திதி இயம் சான்யை கதம் லப்யதே பிரஷ்யத் தேவகணம் த்ரசன்முனிகணம் நஷ்யத் பிரபஞ்சம் லயம் பஷ்யன் நிர்பய ஏக ஏவ விரஹதி ஆனந்த சாந்த்ரோ பவான் அப்படின்னு ஒரு ஸ்லோகம். ஹே பசுபதே, உன்னுடைய சாகசத்தை கிம் ப்ரூமஹ, எப்படி சொல்ல முடியும், உன்னோட தைரியத்தை அது எப்படின்னு சொல்கிறது அப்படிங்கிற அந்த மாதிரி தைரியம் யாருக்கு இருக்குது? உன்னோட தைரியம் உன்னோட சாகசம் யாருக்குமே இல்லை. ஆத்மனஸ்திதி ஐயம், இந்த ஆத்மாவிலேயே லயிச்சிருக்கிற உன்னுடைய ஸ்திதியானது வேறு ஒருவராலும் அடையப்படவில்லை. எப்படி தெரியுது அதுன்னா, இந்த பிரளய காலத்தில் பிரஷ்யதி தேவகணம், தேவக்கூட்டம் அவளோட ஸ்தானத்தில் யாரும் இல்லை, எல்லாரும் விழுந்துடுறான். முனிகணம் த்ரசன், முனிவர்கள் கூட்டம் நெடுங்கிறது. அப்பேற்பட்ட அந்த பிரளய காலத்தை, பிரளய காட்சியை நீ ஒருத்தன் பார்த்துண்டு ஆனந்த சாந்திரகா, ஆனந்தத்தில் நிரம்பி தாண்டவமே ஆடுற நீ அப்படின்னு சொல்கிற. அதாவது அந்த ஈஸ்வர குணங்களில் மரண பயம்னு ஒன்று கிடையாது. ஏன்னா அந்த அதுக்கு தான் இந்த இடத்துல ஆத்மனஸ்திதிரியம், ஆத்மனஸ்திதி உன்ன மாதிரி அந்த ஆத்மாவில் லயிச்சு ரெண்டாவது ஒன்று இருந்தால் தான் பயம் துக்கம் காமம் குரோதம்லாம், அப்படி இல்லாமல் அத்வைத்தமாக பகவானாக கலக்கிறதுங்கிறது ஜீவனுக்கு ஒரு ஆதர்ஷம். ஆனால் பகவான் அப்படி இருக்கார், ஈஸ்வரனாக பரபிரம்மம் தன்னை வெளிப்படுத்திக்கிறது. ஆனால் ஈஸ்வரன் அந்த பரபிரம்மமாக இருக்கிறதுங்கிறது அதோட நிலைமை. ஸோ அந்த நிலைமையில் இருந்துட்டு இந்த ஷெட்டி ஸ்திதி லயத்தை வேடிக்கை பார்க்குற, அதை பற்றி கொஞ்சம் கூட கலங்காத உன்னுடைய அந்த சாகசத்தை என்னவென்று போற்றுவேன் அப்படின்னு வியக்கிற சிவன் சார் கூட இந்த சோழனும் கிரீசஸும்னு ஒரு கதையில், கிரீசஸ்னு ஒரு ராஜா இருப்பான், அவன் குபேரம் போல் சம்பத் இருக்கும். சோழனுங்கிறவர் ஒரு ஃபிலாசபர், ஒரு தத்துவ ஞானி. அவர் வருவார், இந்த கிரீசஸ் தன்னுடைய செல்வத்தெல்லாம் காமிச்சு இந்த உலகத்திலே ரொம்ப சந்தோஷமான மனுஷன், சந்துஷ்டி உள்ள மனிதன் யார் அப்படின்னு கேட்பான். அந்த கிரீசஸ்க்கு என்ன என்னன்னா, சோழன் தன்னைத்தான் சொல்வார், உன்ன மாதிரி யார் பாக்கியசாலி, நீ தான் ரொம்ப உலகத்திலே சந்தோஷமான மனுஷன்னு சொல்வார்னு நினைக்கிறான். ஆனால் அந்த சோழன் ஞானியானதுனால ஞானினா லைட்டாக யூஸ் பண்ணுறேன். சார் புக்கில் ஞானிங்கிறதுக்கு வேறு விளக்கம் இருக்குது. ரொம்ப தூய்மையில் சிறந்த ஒரு முற்றின விவேகியாக இருக்கிறதுனால அவர் சொல்லன்னு சொல்வார், சந்துஷ்டிங்கிறது என்னென்ன குணங்கள் அப்படின்னு விவரிச்சுட்டு இந்த சிவாந்தலஹரியோட அடுத்த ஸ்லோகத்தை கூட நம்ம எல்லாம் பார்ப்போம். அப்பேற்பட்ட குணங்களெல்லாம் தூய்மையில் நிறைந்தவர்கள் தான் சந்தோஷமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான சில லட்சணங்கள் சொல்வார். அதில் மரணத்தை வரவேற்பது என்பது அந்த வேதாந்த பக்குவங்களில் ஒரு சின்ன பக்குவமாகும் அப்படின்னு சார் இருப்பார். அப்படி மரணத்தை பற்றி பயப்படாமல் அதை வரவேற்கிறதுங்கிறது வேதாந்திகளால், செயல் வேதாந்திகளால் தான் முடியும். தன் ஒருத்தனுடைய உடம்புலேருந்து உயிர் பிரிகிற அந்த மரணம் இல்லை. இந்த பிரபஞ்சமே பிளையத்தில் லயமடையும் போது கூட அதை பார்த்துன்னு இருக்கிற உன்னுடைய சாகசம் எப்போ ஏற்பட்டது அப்படின்னு வியக்கிறார். சங்கரரே வந்து அம்பாள் பற்றி சௌந்தரலீலையில் சொல்லும்போது ரெண்டு ஸ்லோகத்தில் எல்லா தேவர்களும் இந்திராதி தேவர்களும் விஷ்ணுவும் பிரம்மாவும் கூட இந்த பிரளய காலத்தில் காணாமல் போய்டுறா, எல்லா உலகமே தூங்கி போய்டுறது, ஆனால் உன்னுடைய பத்தி மட்டும் ரமிச்சுருக்கார். ஏன்னா உன்னுடைய பாத்திவிரத்தின் தான், நீ சத்தியா இருக்கியாலையோ அப்படின்னு ஒன்று சொல்கிறார். பிரளய காலத்தில் எல்லாருக்குமே முடிவு ஏற்பட்டால் கூட விஷத்தை சாப்பிட்ட உன்னுடைய பதிக்கு ஒன்றும் ஆலை, பிரளய காலத்தில் அவர் மட்டும் சந்தோஷமாக இருக்கார். அது ஏன்னா உன்னுடைய தவஜன்னி தாட்டங்க மகிமா அப்படின்னு நீ போன்றிருக்க தாட்டங்கம், அதாவது சோமங்கல்யத்து கடையாளம். மூக்க கவியும் குணத்காஞ்சி காஞ்சி புறமணி விபஞ்சீலய ஜரி சிரக்கம்பா கம்பா வசதிரனுகம்பா ஜலநிதி கனஷ்யாமா ஷியாமா கடின குச்ச சீமா மனசிமே மிருகாட்சி காமாட்சி ஹரநடன சாட்சி விஹரதாத்து அப்படின்னு சொல்கிறார். ஹரநடன சாட்சி, பரமேஸ்வரனுடைய அந்த ஊழித்தாண்டவத்தை பார்த்து கொண்டிருப்பவள் நீதான் அப்படின்னு சொல்கிறார். அப்பேற்பட்ட காமாட்சி மோ மனசி விஹரதாத்து, என் மனசில் சந்தோஷமாக விஹாரம் பண்ணட்டும் அப்படின்னு வேண்டிக்கிறார். அது அம்பாள் பக்தர்கள் பரமேஸ்வரன் ஊழித்தாண்டம் ஆடுறார், அதை அம்பாள் பார்க்குறா. அந்த அம்பாள் என் மனசில் இருக்கணும் அப்படிங்கிற. அப்போ அதாவது குழந்தையாக இருந்தால் அம்மாட்ட என்ன வேணால் கேட்கலாம். அனுகம்பா ஜலநிதி அப்படின்னு, அனுகம்பனா கருணை, கருணை ஜலநிதி, கருணை கடல் அல்லவா, அதனால் குழந்தை என்ன கேட்டாலும் பண்ணுவாள். என் மனசில் நீ இருக்கணும்னா அந்த அனுபூதியை வந்து எனக்கும் வேணும் அப்படின்னு கேட்குறார் மூக்க கவி. அம்பாள் கொடுப்பாது. அடுத்த ஸ்லோகம் மேலும் பரமேஸ்வரனுடைய கல்யாண குணங்களெல்லாம் நினச்சி பார்த்து, உங்கள்கிட்ட ஏதோ சில பேர் வேண்டிக்கிறாப்புல இருக்கு, என்ன வேண்டிக்க முடியும் நான் அப்படின்னு சொல்லி ரொம்ப வியந்து ஒரு ஸ்லோகம் சொல்கிறார். யோகக்ஷேம துரந்தரஸ்ய சகலஷேய பிரதோத்யோகினா திருஷ்டாதிருஷ்டமதோபதேசகிருதினா பாஹ்யாந்தர வியாபினா சர்வஜ்ஞஸ்ய தயாகரஸ்ய பவதஹ கிம் வேதிதவ்யம் மயா சம்போத்வம் பரமாந்தரங்க இதி மே சித்தே ஸ்மராம்யன்வஹம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம். பரமேஸ்வரன் சர்வஜ்ஞா, உனக்கே எல்லாம் தெரியும், அதனாலேயே உன்கிட்ட ஒன்றும் நான் சொல்லிக்க வேண்டியது. தயாகரஸ்ய, நீ தயவுடையவன், அதனால் எனக்கு ஒரு கஷ்டம்னா பார்த்து நீயே பண்ண போகிற. பவத்தா கிம் வேதித்தவ்யம் மையா, உன்ட்ட நான் சொல்லிக்கிறதுக்கு என்ன இருக்குது? யோகக்ஷேம துரந்தரஸ்ய, உன்னை நம்பினவாளுடைய யோகக்ஷேமத்தை நீ பார்த்துக்கிற தாங்குற. யோகம்னா ஒரு நல் நன்மை நம்ம வந்து சேர்றது, க்ஷேமம்னா அந்த நன்மை நம்மகிட்ட தங்கி இருக்கிறது. அந்த மாதிரி எனக்கு தேவையான எல்லாத்தையும் என்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுலையும் அந்த வந்து சேர்ந்த நன்மைகள் என்னிடத்தில் தங்கிறதுக்கும் என்ன உண்டோ அதை நீ தான் பார்த்துக்கிற. சகல ஸ்ரேய பிரதோத்யோகினா, அந்த ஸ்ரேயஸான, பிரேயஸ்னா உலக விஷயங்கள், ஸ்ரேயஸ்னா மேலான நன்மையை கொடுக்கக்கூடிய விஷயங்கள். அப்படி இந்த உலக விஷயம் முதற்கொண்டு முக்திக்கு வேணுங்கிற ஒரு குருவை கொண்டு வந்து சேர்க்கறது, அந்த மாதிரி ஒரு நல்ல புஸ்தகம் கையில் கிடைக்கிறது, அந்த மாதிரி எல்லா விதமான ஸ்ரேயஸுக்கான காரியங்களையும் முயற்சியோடு நீ பண்ணிட்டுருக்க. எனக்கு திருஷ்டாதிருஷ்ட மத்தோபதேச கிருத்தினகா, கண்ணால் பார்க்கக்கூடிய நன்மைகள், கண்ணுக்கு தெரியாத அதிர்ஷ்டமான அனுகிரகம், இதெல்லாத்தையும் எப்படி பெற வேண்டும் என்று உபதேசம் பண்ணக்கூடிய ஒரு குருவாகவும் நீ வர, குருவாக வந்து அந்த உபதேசமும் பண்ணுற. பாஹ்யந்தர வியாபினகா, எல்லாத்துக்கும் உள்ளும் புறமும் வியாபிச்சிருக்க, அப்பேற்பட்ட சர்வஜ்ஞாவும் இருக்க, தயாகரனாகவும் இருக்க, இப்பேற்பட்ட பவதா மயா கிம் வேதித்தவ்யம், உங்ககிட்ட நான் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? இப்பேற்பட்ட பரமேஸ்வரன் அவருடைய பூஜை பண்ணி, அவருடைய தியானம் பண்ணி, அவருடைய கதைகளை கேட்டு எனக்கு ரொம்ப அவர் அந்தரங்கமானவர், ரொம்ப எனக்கு நெருக்கமானவர் அப்படிங்கிற ஒரு என் மனசில் ஒரு எண்ணம் வந்துடுத்து. அந்த குருவாகவும் வந்து அந்த குருவானவர் அனுபூதியில் திளைச்சிருக்கிறதுனால அவருடைய பேரானந்தத்தை பார்த்து அவர் அந்த பேரானந்தத்தையும், அது மட்டும் இல்லை இந்த உலகத்தில் உனக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச என்னென்ன வேணும்னு தோன்றுதோ அந்த கண்ணுக்கு தெரிஞ்ச நன்மைகள், கண்ணுக்கு தெரியாத நன்மைகள், அது எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணுறார் அப்படின்னு புரிஞ்சுட்ட பின்ன எனக்கு சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? எனக்கு என்ன நல்லதோ நீங்களே பார்த்து பண்ணுங்கோ. நான் என்ன பண்ண போகிறேன்னா, சம்போத்தம் பரமாந்தரங்க இத்திமே சித்தே ஸ்மராமி அன்பகம், அடிக்கடி நீ எனக்கு ரொம்ப பரம அந்தரங்கமானவன் அப்படின்னு மனசில் நினச்சி நினச்சி பார்த்து நான் புலகாங்கிதம் அடைஞ்சிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். அந்த ஒரு அழகான பக்தி பாவம். மாணிக்க வாச்சகர் கூட திருவாச்சகத்தில் வேண்டத்தக்க தரிவோயினி, வேண்ட முழுதும் தருவோயினி, வேண்டும் அயன்மார்க்கு அறியோயினி, வேண்டி என்னை பணி கொண்டால் வேண்டி நீயா தருள் செய்தாய், யானும் அதுவே வேண்டி நல்லால் வேண்டும் பரிசு ஒன்று உண்டென்னில் அதுவும் உந்தன் விருப்பன்றே அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தை சொல்கிறார். அதனால் நம்ம பகவான்கிட்ட இது வேணும் அது வேணும்னு கேட்குறதுங்கிறது ஒரு சாதாரண ஸ்டேஜ். இப்போ மகாபெரிவாளை பற்றி படிக்கும்போது அவருடைய பெருமையை படிக்கிறோம், ஏதாவது மிரக்கள் படிக்கும்போது நமக்கும் அந்த மாதிரி ஒரு மிரக்கள் வேணும் அப்படின்னு தோன்றுறது. நமக்கு வேற ஒரு விதத்தில் பகவான் மகாபெரிவா வேறு மாதிரி அனுகிரகம் பண்ணுவாளாக இருக்கும். அதனால் பெரிவாளோட பெருமையை நினச்சி நம்மளை பெரிவாளை சேர்ந்தவனா நினைக்க முடிஞ்சுடுத்துனா அதுக்கப்புறம் நம்ம வேண்டிக்கிறதுக்கு எதாவது இருக்குமா? அந்த மாதிரி பெரிவாளோட பழகினவா, நெருங்கி பழகினவா, அந்த அவளுடைய அனுபவங்களுக்கு பொழுது எவ்வளோ நிச்சிந்தையாக இருக்காவா? அவன் ஆரம்பத்தில் பெரியவாட்டை அவளும் ஏதோ ஒரு வேண்டுதலோடு தான் போயிருப்பாள், பொண்ணு கல்யாணம்னு அப்படி தான் ஆரம்பிச்சிருப்பாள். ஆனால் பெரியவா ஆட்கொண்ட பின்ன இப்போ அவள் அந்த 80 வயசு 90 வயசில் பெரியவாளை பற்றி பேசும்போது எவ்வளோ நிச்சிந்தையாக இருக்கா, பெரியவாளை எவ்வளோ தூரம் தன்னை சேர்ந்தவரா, பெரியவா தன்னை எப்படி ஆட்கொண்டாள், ரொம்ப அந்தரங்கமாக நினச்சி பேசுகிறாள் இல்லையா, அந்த மாதிரி பரமேஸ்வரன் நினச்சி ஆச்சாரியால் பேசுகிறார். அந்த மாதிரி பக்தி வேணும்னு நம்மளும் வேண்டிப்போம். நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா.